உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, விடை தேடும் வினாக்கள் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, தூய உள்ளம் பேறு பெற்றது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்கின்றார் இயேசு. பொய், புரட்டு, திருட்டு, போலித்தனம், ஏமாற்றுதல், வஞ்சித்தல், அபகரித்தல், கொள்ளையிடல் என்பவையெல்லாம் தூய்மைக்கு எதிரான தீமையின் படைகள். இப்படைகளே உலகை ஆட்டிப் படைக்கும் சூழலில் தூய்மையான உள்ள உணர்வோடு வாழ்தல் என்பது எளிதன்று. கடவுளுக்கு நம்மை பற்றி ஒரு கனவு உண்டு. அது நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ வேண்டும் என்பதே. அவரது கனவுக்கு நாம் நம் வாழ்வால் உயிர் ஊட்டுகையில் அவரே தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதே அவரது வாக்குறுதி. இறைவா, என் தூய உள்ளத்துக்குள்ளே வாழும் உம்மை கரைபடுத்தி காயப்படுத்தாமல் வாழ வரம் தாரும். விடை தேடும் வினாக்கள், குறை காணும் மனம் தவிர்ப்போம். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் என்ற இயேசுவின் கேள்வியே இன்று நாம் எடுத்திருக்கும் கருத்து. நம் குறைகளை விட அடுத்தவர் குறைகளை பற்றி அதிகம் கவலைப்படும் நம்மை நோக்கி இயேசு கேட்கும் கேள்வி இது. தன்னிடம் குறை வைத்துக் கொண்டு அடுத்தவரிடம் குறை காணும் மனிதர்கள் நம்மில் ஏராளம். இன்றைக்கும் பெரும்பாலானோருக்கு அடுத்தவருடைய தவறுகள்தான் அவர்களுடைய கண்களுக்கு தென்படுகின்றன. தங்களுடைய தவறுகள் அவர்களுக்கு தென்படுவதும் இல்லை, அதை குறித்து அவர்கள் கவலைப்பட்டுக் கொள்வதும் இல்லை. இப்படி அடுத்தவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தியும் தங்களிடம் உள்ள தவறுகளை கண்டும் காணாமல் இருப்பவர்களை பார்த்துத்தான் நற்செய்தியில் இயேசு, முதலில் உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய்க் கண்தெரியும் என்கின்றார். இவ்வுலகில் எதற்கெடுத்தாலும் குறை காணும் மனிதர்கள் ஏராளம். நாமும் இதற்கு விதிவிலக்கல்ல. மனிதர்களிடம் இருக்கும் இந்த நோக்கி மிக முக்கியமான காரணம், தன்னை நேர்மையாளர்கள் போலும் அடுத்தவரை குற்றவாளிகள் போலும் பார்க்கின்ற மனநிலைதான். நம்மை பற்றிய அரைகுறையான கண்ணோட்டம், அடுத்தவரை பற்றிய அவசர கண்ணோட்டம் என்ற இரண்டும் கலந்த பார்வை கோளாறுதான் இது. நீங்கள் உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்துகொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணிலிருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் என்று இயேசு எழுப்பும் கேள்விகள் அடுத்தவரை பற்றி அவசரமான முடிவெடுக்க நாம் கொண்டுள்ள ஆர்வத்தை தோலுரித்துக் காட்டுகின்றன. இத்தகைய மனநிலை கொண்டோரை வெளிவேடக்காரர் என்று இயேசு கடிந்து கொள்கின்றார். பிறரிடம் காணப்படும் சிறு தவறுகளை மிகைப்படுத்திக் காணும் நம் கண்கள் நம் தவறுகளையும் நம்முள் உறைந்து கிடக்கும் குற்றங்களையும் பார்க்க தவறிவிடுகின்றன. நம் கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நம் பார்வையும் தெளிவாக இருக்கும். கண்ணில் ஒரு சிறிய தூசு விழுந்தால் கூட கண் தானாகவே மூடிக்கொள்ளும். அப்போது நம் பார்வையும் தெளிவு குன்றிவிடும். நமது பார்வை தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் நம் கண் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நம் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை அகற்றுவதுதான். குறைகள் இருப்பின் எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருப்பின் மற்றவர்களிடம் சொல்லுங்கள் என்பது ஒரு வியாபார பொன்மொழி. ஒருவரிடத்தில் குறைகள் காணப்பட்டால் அவர் தனித்திருக்கையில் அவருக்கு பக்குவமாக எடுத்துரைப்பதே சிறப்பு. மாறாக அவர் அந்த இடத்தில் இல்லாதபோது எதிர்மறையாக உண்மைக்கு மாறாக இழிவாக திருத்தி வேண்டுமெனவே கூறுதல் பெரும் குற்றமாகும். இதனால் உறவு பாதிக்கப்படும். நாம் மற்றவரை பற்றி நல்ல செய்திகளை சொல்ல விரும்பும் போது அதை பிறர் முன்னிலையில் தைரியமாகச் சொல்லலாம். அதை விடுத்து மறைவாக பிறரை பற்றி நாம் பேசுகின்றோமெனில் கண்டிப்பாக அது பிறரை பற்றிய அவதூறாகவும் பழிப்புரையாகவும் தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு குறையையும் மற்றவர்களிடம் காணும் முன்பு நம்மை குறித்து ஆய்வு செய்து பார்ப்போம். ஏன் சிலர் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்திருக்கின்றோமா? பலருக்கு தங்களுடைய தவறுகள் வெளிப்பட்டு விடுமோ என்ற பயம். அதனால்தான் அவர்கள் அடுத்தவரிடம் இருக்கின்ற சிறு சிறு குறைகளை அல்லது அடுத்தவர் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை பெரிதுபடுத்துகின்றார்கள். இரண்டு மனிதர்களுக்கிடையே பிரச்சினை வெடிக்கின்ற போது இதனை நன்றாக காணலாம். ஒருவர் தன்னுடைய தவறு வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அடுத்தவர் செய்த தவறை புட்டு புட்டு வைப்பார். இவ்வாறே மாறி மாறி நடக்கும். தனக்கு அடுத்திருப்பவரை மறைவாக பழித்துரைப்பது இன்று நேற்று பிறந்ததல்ல, மாறாக மனித இனம் உருவான நாளிலிருந்தே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. தங்கள் மீது 1000 குறைகள் இருக்கும் போதே பலர் அடுத்தவர் மீது ஏதாவது குறை கூறிக்கொண்டே இருப்பதை தங்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இயேசுவை பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன், பித்து பிடித்தவன், ஓய்வு நாள் சட்டங்களை மீறுகின்றவன், கடவுளை பழித்துரைக்கின்றவன், தன்னை பற்றியே உயர்வாக பேசுகின்றவன், கடவுளுக்கு இணையாக்கிக் கொண்டது என்று அவர் எதைச் செய்தாலும் குறை கூறிக்கொண்டே இருந்த மக்களை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். நம்மில் இருக்கின்ற குறைகளை நாம் பெரிதாக கருதாமல் பிறருடைய குறைகளைப் பற்றியே அலட்டிக் கொள்வது ஓர் அனுபவ உண்மை. பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகின்றது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும். பிறரை திருத்துவதற்கு முன்பு தன்னை திருத்துவது நல்லது. ஒவ்வொருவரும் தங்களையே தன்னாய்வு செய்து பார்க்க அழைக்கின்றார் இயேசு. வெளி வேடமின்றி தன்னையே இப்படி தன்னாய்வு செய்யும்போது ஒருவர் தன் மதிப்பீடுகளை மறு ஆய்வு செய்ய முடியும். அப்படி செய்யாத போது அவர் வளர முடியாமல் போய்விடும். பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகின்றது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும். நம் குற்றங்களை திருத்தும்போது நாம் பிறருக்கும் ஒரு புதிய முன்மாதிரியாக மாறுவோம். குற்றம் காணும் போக்கினை நாம் தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நம் சகோதரர் சகோதரிகள் மனமாற்றம் பெற்று நல் மனிதராக மாறிட வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அவர்களை திருத்திடவும் நாம் முயல வேண்டும். பிறர் தவறு செய்தால் நாம் கண்களை மூடிக்கொண்டு அத்தவற்றை காணாதது போல் நடக்க வேண்டுமென இயேசு கூறவில்லை. மாறாக பிறரிடம் குறை காண வேண்டும் என்னும் ஒரே நோக்கத்திற்காக அவர்களுடைய சொல்லையும் செயலையும் பூதக்கண்ணாடி கொண்டு ஆய்கின்ற மனநிலையை இயேசு கண்டிக்கின்றார். நம்மில் இருக்கும் குறைகளை பற்றி அக்கறை கொள்ளாமல் அடுத்தவர் மீது அவசர முடிவுகள் எடுக்கும் பார்வை கோளாறு என்ற இந்த நோயை குறித்து சிந்திப்பது பலனளிக்கும். உடல் சார்ந்த பார்வைத்திறன், உள்ளம் சார்ந்த பார்வைத்திறன், பார்க்கும் திறன் இருந்தும் பார்க்க மறுப்பது போன்ற கருத்துக்களை நம் உள்ளங்களில் ஆழ பதிப்பதற்கு இயேசு இங்கு முயல்வதைக் காண்கின்றோம். இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கு நாம் நோக்குவோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவின் முன் கொண்டு வருகின்றனர். பெண்ணின் விபச்சாரம் என்ற பாவமானது அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் பரிசேயர் மறைநூல் அறிஞர்களின் பாவங்களோ யாருக்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் உள்ளங்களை ஆய்ந்தறிகின்ற கடவுளின் மகனாம் இயேசுவுக்கு இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்களின் பாவங்கள் நன்றாக தெரியும். உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னதன் மூலம் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணைவிட பெரிய பாவிகள் என்பதை இயேசு தெளிவாக காட்டுகின்றார். பரிசேயர் மறைநூல் அறிஞர்களின் பாவங்கள் என்று பார்த்தோமானால் இவர்களின் முதல் குற்றம் பிறரின் குற்றங்களை பெரிதுபடுத்தி தங்களின் குற்றங்களை மூடி மறைக்க முயற்சி செய்தது. இரண்டாவதாக ஓய்வு சட்டங்கள், தூய்மை முறை சட்டங்கள், ஒழுக்க நெறி சட்டங்கள் முதலியவற்றால் மக்களின் வாழ்வில் சுமையை ஏற்றினார்களே ஒழிய அவர்களின் வாழ்வுக்கு வளமை கொண்டு வரவில்லை. தங்கள் குற்றங்களை உணராமலும் மக்களை அடக்கி ஒடுக்கியும் வாழ்ந்த இந்த வெளிவேடக்காரர்களை நோக்கித்தான் உங்களில் குற்றமில்லாதவர் முதல் கல்லை எறியட்டும் என்கின்றார் இயேசு. எவரும் கல்லை எடுக்க முன்வரவில்லை. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் இயேசு தீர்ப்பிட்டிருக்கலாம். ஏனென்றால் அவர் பாவமற்றவர். ஆனால் அவர் அப்படிச் செய்யவில்லை. மாறாக அப்பெண்மணியை அவளுடைய பாவங்களை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசெய்ய கூட்டமும் இயேசுவும் இருவேறு விதமாக அணுகுகின்றார்கள். அந்த பெண் அழிந்து போக வேண்டும் என்று பரிசேயர்கள் விரும்பிய போது இயேசு அப்பெண் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆம், தீயோர் அழிவுற வேண்டும், கெட்டு மடிய வேண்டும் என்பதல்ல, மாறாக அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளின் மேலான விருப்பமாக இருக்கின்றது. தவறு செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையோடு செயல்பட்டால் இந்த உலகத்தில் யாரும் மிஞ்சமாட்டார்கள் என்பதுதான் உண்மை. மனிதர்களாகிய நாம் ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமலேயே தீர்ப்பிடுகின்றோம். இன்னும் சில நேரங்களில் நம்முடைய தவறை மறைப்பதற்காக பிறரை தீர்ப்பிடுகின்றோம். பிறருடைய தவறை பெரிதுபடுத்துகின்றோம். அதனால் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று. மனிதர்கள் குறையுள்ளவர்கள். குறையில்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. ஒருவரிடம் குறைகள் இருந்தால் உண்மையாகவே அவரின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர் அதை அவர் தனிமையில் இருக்கும்போது அவரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்துக் காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும் என்று உரைக்கின்றார். தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகின்றார், சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் என்று. பவுலடியாரின் இக்கூற்று நம்முடைய ஆழமான சிந்தனைக்கு அழைப்பு விடுக்கின்றது. குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்க்க பழகினால் குறை காணும் நோய் நம்மிடம் இல்லாமலே போய்விடும். நல்லவை பெருகினால் அல்லவை தானாய் மறையும் என்பது மூத்தோர் வாக்கு. இதன்படி நாம் நம்மிடம் நல்லவற்றை பார்க்கும் நல்ல மனப்பான்மையை வளர்த்து கொண்டு குறை காணும் மனப்பான்மையை விட்டொழித்து இறைவனுக்கு உகந்த ஆன்பு வழியில் நடப்போம். குறை காணும் மனம் தவிர்ப்போம் என்ற தலைப்பில் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். அரவணைத்தல் என்பது மனித அனுபவத்தின் மிகவும் தன்னிச்சையான வெளிப்பாடுகளில் ஒன்று என்றும், இப்பூமியில் நாம் வாழும் நாட்கள் மற்றும் ஆண்டுகளுக்கான அர்த்தத்தையும் மதிப்பையும் அரவணைப்பு தருகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் 25 வியாழனன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த இத்தாலிய கத்தோலிக்க செயல்பாடுகள் அமைப்பின் உறுப்பினர்கள் ஏறக்குறைய 40,000 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவ்வியக்கத்தின் இவ்வாண்டு தலைப்பான திறந்த கைகளுடன் அரவணைத்தல் என்பது பற்றி எடுத்துரைத்தார். மனிதனின் வாழ்க்கை அவனது பெற்றோரின் அரவணைப்புடன் ஆரம்பமாகின்றது. பலரும் அதனை பின்பற்றுகின்றார்கள் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், குறைவுபடும் அரவணைப்பு, நம்மை மீட்கும் அரவணைப்பு, நம் வாழ்வை மாற்றும் அரவணைப்பு என்னும் மூன்று தலைப்புகளில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். இறை தந்தையின் அரவணைப்பானது நாம் அவரை மறுத்து விலகிச் சென்றாலும் நம்மை இரக்கத்துடன் நாடிவரும் ஊதாரி மகன் ஓமையில் சொல்லப்படும் தந்தையின் அரவணைப்பை வெளிப்படுத்துகின்றது என்றும் கூறினார். வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இவ்வுலகில் அரவணைப்பு சில சமயங்களில் வரவேற்கப்படுவதில்லை, மூடல்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கின்றது என்றும், நமது கைகள் அரவணைப்பை வழங்குவதற்கு பதிலாக நிராகரிப்பு, வன்முறை, எதிர்ப்பு மற்றும் அவநம்பிக்கையின் அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. அமைதி என்பது நாம் மன்னிக்க நினைக்கும் போது உருவாகின்றது, இது கடினமாக இருந்தாலும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகின்றது என்றும், தாத்தா, பாட்டி மற்றும் வயதில் மூத்தவர்களுடன் உரையாடுவதன் வழியாக எதிர்காலத்திற்கான அடிப்படை வேறுகளை நம்மால் கண்டறிய முடிகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். April 25 வியாழனன்று வத்திக்கான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் ஹங்கேரிய நாட்டு திருப்பயணிகள் ஏறக்குறைய 1200 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஹங்கேரியைச் சார்ந்த புனிதர்கள் மற்றும் அருளாளர்களின் வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அதன்படி வாழ வலியுறுத்தினார். பாஸ்கா காலத்தில் இருக்கும் நம்மை உயிர்த்தெழுந்த இறைவன் ஒளிரச் செய்து ஏமாற்றமடையாத நம்பிக்கையை தருகின்றார் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், பாலங்கள் மற்றும் புனிதர்களைக் கொண்ட அழகிய நகரமான புடாஃபெஸ்டில் தான் திருப்பயணியாக இருந்து அம்மக்களுடன் சேர்ந்து ஜெபித்ததையும் நினைவு கூர்ந்தார். பேச்சுவார்த்தைகளை நாடுங்கள், அமைதியை தேடுங்கள் என்றும், முடிவற்ற போரை விட பேச்சுவார்த்தை கொண்ட அமைதி சிறந்தது என்றும் அமெரிக்க ஒலிபரப்பு நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணலில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். April 24 புதன்கிழமை பிற்பகலில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்தில் அமெரிக்க ஒலிபரப்பு நிறுவனமான CBS பிற்கு திருத்தந்தை அளித்த நேர்காணலின் சில பகுதிகளானது இத்தாலிய தொலைக்காட்சிகளில் நேற்று இரவு ஒளிபரப்பானது. இதன் முழு ஒளிபரப்பானது May 13 ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. உக்ரைன், காசா மற்றும் உலகின் பல பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரை நிறுத்துமாறு இந்நேர்காணலில் அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், திரு அவையில் அனைவருக்கும் இடம் உள்ளது, ஒருவர் உங்களை ஏற்கவில்லை என்பதற்காக திரு அவையை விட்டு விலகாதீர்கள், திரு அவை மிக பெரியது என்றும் கூறியுள்ளார். காலநிலை மாற்றம், திரு அவையில் சிறப்பிக்கப்பட இருக்கும் உலக குழந்தைகள் நாள் பற்றி எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள், குழந்தைகள் எப்போதும் உலகிற்கு ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார்கள், இளமையான இதயத்தை பெற வழிவகுக்கின்றார்கள் என்றும் எடுத்துரைத்துள்ளார். பாகிஸ்தானின் அக்பராபாத் பகுதியில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தாங்கள் தங்கியிருந்த இடங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியேற நீதிமன்றம் அறிக்கை விடுத்த நிலையில், பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களின் வாழ்விற்காக நிதி திரட்டத் தொடங்கியுள்ளது மத்திய பாகிஸ்தானின் மறைமாவட்டம். அண்மையில் பைசலாபாத் மறைமாவட்டத்தில் உள்ள அக்பராபாத் பகுதியில் வாழ்ந்து வரும் 75 கிறிஸ்தவ குடும்பங்கள் தாங்கள் தங்கியிருந்த 57 ஏக்கர் நிலப்பகுதிகளிலிருந்து வெளியேற நீதித்துறையால் பணிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்யும் வகையில் குழு உருவாக்கப்பட்டு நிதி திரட்டப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் வாழும் 50-க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களில் வாழ்பவர்கள் பெரும்பாலும் துப்புரவு பணியாளர்களாக உள்ளனர். உலகில் மலேரியா நோயினால் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 5 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை இறக்கின்றது என்றும், ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறக்கின்றனர் என்றும் யூனிசெஃப் பன்னாட்டு குழந்தைகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. April 25 வியாழன் உலக மலேரியா நாளன்று மலேரியா நோயினால் பாதிக்கப்படும் குழந்தைகள் பற்றிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார் யூனிசெஃப் எனப்படும் பன்னாட்டு குழந்தைகள் நல அமைப்பின் இத்தாலிய செய்தி தொடர்பாளர் அந்திரேயா யாக்குமீனி. மலேரியா நோய் மற்றும் அதன் சிகிச்சைக்கான செலவுகள் குடும்பங்களை நோய், துன்பம் மற்றும் வறுமை நிலைக்குள் இழுத்துச் செல்கிறது என்றும், உலக மக்கள் தொகையில் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் ஆப்பிரிக்காவின் துணை சகாரா பகுதியில் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வாழ்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாக்குமீனி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.